அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 12 நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுகவினர் பணப்பட்டுவாடா செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து தற்போதுள்ள அரசை கலைக்க கோரி திமுகவினர் ஆளுநரிடம் மனு.
ஒரு அரசாங்கமே ஒரு இடைத்தேர்தலில் இன்றைய தலைவிலை இறங்கி பணம் பட்டுவடா செய்தது மட்டுமல்லாமல் நிறைய பணத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே இதை நாங்கள் சொல்லவில்லை, வருமான வரித்துறையை கண்டுபிடித்திருக்கிறது.
இலங்கை முல்லைத்தீவில் 300 ஏக்கருக்கும் மேற்பட்ட காணிகளை கையளிப்பதற்கு ராணுவ தளபதி முன்வந்துள்ளது குறித்த செய்தி.
ராணுவத்தை மாற்றி அமைப்பதற்கு கட்டிடங்களை கட்டுவதற்காக 5 மில்லியனை கேட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த நிதி உதவியை நாங்கள் கொடுக்க மாட்டோம், அரசாங்கமே கொடுத்து அதற்கு ஏற்றிய மாற்றங்களை செய்து வருவோம்
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் அறவாழி இளம்பருதி. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இடையே இருந்த நம்பிக்கை மோசமடைந்து வருவதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கருத்து தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்கை லாவ்ரோவ் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை செயலாளரான ரெக்ஸ் டில்லர்சனை மாஸ்கோவில் சந்தித்த அதே நேரத்தில் புதினின் இந்த கருத்து வெளிவந்துள்ளது. கடந்த வாரங்களில் சிரியா விமான தளம் மீது அமெரிக்கா நடத்திய ஏவுகணை தாக்குதல் போன்ற பிரச்சினைக்குரிய செயல்கள் என்று அவர் வர்ணித்த செயல்கள் மீண்டும் நடைபெறக்கூடாது என்று லாவ்ரோவ் கருத்து தெரிவித்தார். சிரியாவிற்குள் அதிக எண்ணிக்கையிலான படையினரை அமெரிக்கா அனுப்பாது என்று வாஷிங்டனில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். கடந்த வாரம் சிரியாவில் நடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரசாயன தாக்குதல் குறித்த விசாரணைக்கு சிரியா ஒத்துழைக்க வேண்டும் என்று அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் வழங்கிய சட்ட பரிந்துரை ஒன்று குறித்து ஐநாவின் பாதுகாப்பு சபை விவாதித்து வருகிறது. இந்த தாக்குதலில் போராளிகள் கட்டுப்பாட்டில் உள்ள கான் ஷெய்கூன் நகரில் சுமார் 90 பேர் கொல்லப்பட்டனர். தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதியிலிருந்து கைப்பற்றப்பட்ட மாதிரிகளை பரிசோதித்ததில் சரின் என்ற அபாயகரமான ரசாயனம் பயன்படுத்தப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த பிரதிநிதி ஒருவர் கூறியுள்ளார். மேலும் இந்த தாக்குதலில் சிரியா அரசாங்கம் ஈடுபட்டதற்கான அதிக வாய்ப்புகள் இருந்ததற்கான அமெரிக்காவின் மதிப்பீடுகளும் சமர்ப்பிக்கப்பட்டன. சிரியா அரசாங்க படைகள் மற்றும் போராளிகள் கைதிகள் பரிமாற்றம் ஒன்றை நடத்தியுள்ளனர். 12 பெண்கள் மற்றும் குழந்தைகளை தீவிரவாதிகள் ஒப்படைத்துள்ளதாக அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே நேரம் 19 போராளிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சிரியாவில் முற்றுகைக்கு உள்ளாகியிருக்கும் 4 நகரங்களிலிருந்து ஒரே நேரத்தில் 1000 வெளியேற்ற வழிவகுக்கும் ஒப்பந்தத்தின் முதல் படியாக இந்த பரிமாற்ற நிகழ்வு பார்க்கப்படுகிறது. ஜெர்மனியில் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று பெருஷியா டார்மன் கால்பந்து அணியை குறிவைத்து நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல் தொடர்பில் இஸ்லாமியவாதி என சந்தேகிக்கப்பட்டவரை அந்நாட்டு மத்திய வழக்கறிஞர்கள் தடுப்பு காவலில் எடுத்துள்ளனர். அந்த நபரை அதிகாரப்பூர்வமாக கைது செய்யவில்லை என்று வழக்கறிஞர்கள் அலுவலகத்தின் பேச்சாளரான ஃபார்க் கெல்லர் கூறியுள்ளார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நபர் மற்றும் இஸ்லாமியவாத பின்புலம் கொண்ட மற்றொரு நபரின் வீடுகளை போலீசார் சோதனையிட்டனர். சம்பவ இடத்தில் கைப்பற்றப்பட்ட 3 குறிப்புகளின் நம்பகத்தன்மையை சோதித்து வருவதாக பேச்சாளர் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானின் காபூல் நகரில் நிகழ்ந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் குறைந்தது 5 பேர் கொல்லப்பட்டதாகவும் 3 பேர் காயமடைந்திருப்பதாகவும் அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு அருகே அரசு ஊழியர்களை ஏற்றுச் சென்ற வாகனத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் பலியானவர்களை சம்பவ இடத்தில் நேரில் பார்த்தவர்கள் உறுதி செய்தனர். ஒரு இணையப்பதிவில் IS குழு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. சுமார் 2 ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தானில் IS குழுவினர் தீவிரமாக இயங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. ஓர் ஆச்சரியப்படத்தக்க முன்னேற்றமாக ஈரானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் அந்நாட்டின் முன்னாள் அதிபர் முகமது அகமதி நிஜாத் தன்னை வேட்பாளராக முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நாட்டின் மூத்த தலைவரான ஹயதுல்லா அலி கமேனி தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். திருப்பூர் மாவட்டத்தில் அரசு மதுபான கடையை அகற்றக்கோரி செவ்வாய்க்கிழமையன்று நடந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்ணை கடுமையாக தாக்கிய காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தி தொகுப்பை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சாமலாபுரத்தில் அரசு மதுபான கடையை அகற்றக்கோரி செவ்வாய்க்கிழமையன்று நடந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்ணை காவல்துறை அதிகாரி ஒருவர் கடுமையாக தாக்கிய சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரத்தில் சாலையோரம் அமைந்திருந்த 3 மதுபான கடைகள் மூடப்பட்டு அதற்கு பதிலாக குடியிருப்பு பகுதிக்கு அருகில் புதிய கடையை திறக்க டாஸ்மாக் நிர்வாகம் முடிவு செய்ததை அடுத்து நேற்று அப்பகுதியில் பொதுமக்கள் போராட்டத்தில் இறங்கினர். இந்த போராட்டத்தை கலைக்க காவல்துறை நடவடிக்கை எடுத்தபோது திருப்பூர் மாவட்ட கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஈஸ்வரி என்ற பெண்ணை கன்னத்தில் அறைந்தார். காவல்துறை தாக்கியதில் சிவகணேஷ் என்பவருக்கு தடியடியில் மண்டை உடைந்தது. இந்த காட்சிகள் தொலைக்காட்சி உள்ளிட்ட ஊடகங்களில் வெளியாயின. பத்திரிகையாளர்கள் சிலரும் தாக்கப்பட்டனர். இதற்கு பிறகு பாண்டியராஜன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரி 50 மேற்பட்டவர்கள் சாமலாபுரத்தில் உள்ள கோவில் ஒன்றின் முன்பாக உண்ணாவிரத போராட்டத்தில் அமர்ந்தனர். இவர்கள் நேற்று நள்ளிரவில் கைது செய்யப்பட்டனர். காவல்துறையின் தாக்குதலை கண்டித்து அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் இன்று முழு கடையடைப்பு போராட்டத்தை நடத்தினர். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்ததோடு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தின. இந்த சம்பவம் தொடர்பாக அரசு இன்று காலை வரை எந்த விளக்கத்தையும் அளிக்காத நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த கே பாலு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் இந்த விவகாரம் தொடர்பாக அரசு விசாரணை நடத்தி வருவதாக கூறப்பட்டதை அடுத்து நீதிமன்றம் வழக்கை முடித்து வைத்துள்ளது. மேலும் இன்று திருப்பூரில் போராட்டம் நடத்தியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் நேற்று கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரையும் விடுவிப்பதாக கூறினர். இதற்கு பிறகு தற்போது போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. இருந்தபோதும் இந்த சம்பவம் தொடர்பாக மாநில காவல்துறை தலைவரிடம் சில அமைப்புகள் புகார் தெரிவித்துள்ளன. தற்போது சர்ச்சைக்குள்ளான மதுபான கடையும் மூடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் காவல்துறை தலைவருக்கும் மாநில தலைமைச் செயலாளருக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள அரசு மதுபான கடைகளை அகற்ற வேண்டுமென உச்சநீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டது. இதையடுத்து மாநிலம் முழுவதும் சாலையோரங்களில் அமைக்கப்பட்டிருந்த 1000 கடைகள் மூடப்பட்டன. மூடப்பட்ட கடைகளுக்கு பதிலாக புதிய கடைகளை திறக்க அரசு முயன்று வரும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களில் புதிய மதுபான கடைகளை திறக்கக்கூடாது என்பதற்கான போராட்டங்கள் தற்போது நடந்து வருகின்றன.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். வாக்காளர்களுக்கு பெருமளவு பணப்பட்டுவாடா நடைபெற்றதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. இது தொடர்பாக தமிழக முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் குற்றச்சாட்டுக்கு ஆளாகியிருக்கும் நிலையில் தமிழக அரசை கலைக்க வேண்டும் என்று கோரி தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவிடம் திமுக பிரதிநிதிகள் இன்று மும்பையில் மனு கொடுத்தனர். இது தொடர்பாக திமுகவின் துணை பொதுச் செயலாளர் துரைமுருகனிடம் கேட்டார் தங்கவேல்.
ஆர்கே நகர் தேர்தலில் முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் அமைச்சர்கள் பட்டாளமே பணத்தை லஞ்சமாக கொடுத்ததை வருமான வரித்துறையே கண்டுபிடித்து தேர்தல் கமிஷனுக்கு தெரிவித்து தேர்தல் கமிஷனும் வருமான வரி கண்டுபிடித்தது உண்மைதான் என்று தேர்தலை எடுத்து செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அமைச்சர் ஒரு வீட்டிலேயே 4 கோடி ரூபாய்க்கு மேல பணமும் 80 கோடி ரூபாய்க்கு சமமான தங்கமும் எடுக்கப்படுகிறது. எந்தெந்த அமைச்சர்கள் எத்தனை ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டும், அதற்கு ஊழத்தொகை அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது என்று அவர்கள் ஒரு முறிச்சீட்டு எழுதியிருக்கிறார்கள். அந்த சீட்டையும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்கிறது. எல்லா பத்திரிக்கையும் வந்திருக்கிறது. ஆகவே ஒரு அரசாங்கமே ஒரு இடைத்தேர்தலில் முதலமைச்சர் தலைமையிலே இறங்கி பணம் பட்டுவடா செய்தது மட்டுமல்லாமல் நிறைய பணத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே இதை நாங்கள் சொல்லவில்லை, வருமான வரித்துறையை கண்டுபிடித்திருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட உள்ளடங்குகின்றவர்கள் அரசியலில் இருக்கலாமா? கவர்னர் அவர்கள் அவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன் அவர்களை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று ஒரு மனுவை அவரிடத்தில் கொடுத்திருக்கிறோம்.
இப்ப ஆளுநர் வந்து உங்களுடைய கோரிக்கைக்கு என்ன பதில் சொன்னார்?
எங்கள் கோரிக்கையை மிக நிதானமாக படித்து பார்த்து சுமார் 22 மேலாக எங்களிடத்திலே அதை பற்றி விவாதித்திருக்கிறார். அவர்கள் சிபிஐ என்கொயரியை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதையெல்லாம் 2-1 நான் சென்னைக்கு வருகிறேன். பிறகு எல்லாரையும் கலந்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் தெரிவிக்கின்றார்.
நீங்கள் வைத்திருக்கும் கோரிக்கை வந்து ஆளுநரின் அதிகார வரம்புக்கு உட்பட்டதா அல்லது நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா?
இன்கம் டாக்ஸ் எவ்வளவுதான் எவ்வளவு குற்றச்சாட்டுகளை அமைச்சர் வந்து கொண்டு போய் தேர்தல் கமிஷன் கொடுத்தாலும் அல்லது அவர்கள் புரிந்தவர்கள் கோர்ட்டுக்கு எடுத்து கொண்டு போனால் கூட அந்த கோர்ட்டுக்கு எடுத்து கொண்டு போவதற்கு ஆளுநர் தான் பர்மிஷன் கொடுக்கணும். ஆகியனால் தான் அவர்கிட்ட நாங்கள் கேட்கிறோம்.
இப்ப நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு கூட அவர்களிடம் நீங்கள் வந்து அனுமதி கேட்டிருக்கிறீர்களா? கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் அவர்கள் வந்து வருமான வரித்துறை வந்து தகவல்களை தெரிவித்ததாக கூறப்பட்டாலும் கூட அதிமுக தரப்பில் அது வந்து ஜோடிக்கப்பட்ட ஒரு கடிதம் அல்லது காகிதம் என்று அதிமுக தரப்பிலே வாதிடப்படுகிறது.
அதை பத்தி அவங்க ஆமாம் வருமான சொல்றாங்க.
திமுகவின் துணை பொதுச் செயலாளர் துரைமுருகன். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். கடந்த வாரம் அம்பாறை மாவட்டத்தில் ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தலத்தில் வழங்கப்பட்ட கந்தூரி உணவு விஷமான சம்பவத்திற்கு பாக்டீரியா காரணமாக இருக்கலாம் என ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளதாக கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சு கூறுகிறது. இது தொடர்பான செய்தி தொகுப்பை தருகிறார் எமது செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
அம்பாறை மாவட்டம் இறக்காமம் பிரதேசத்திலுள்ள பள்ளிவாசலொன்றில் வழங்கப்பட்ட கந்தூரி உணவு விஷமடைந்தமைக்கு ஒருவகை பாக்டீரியாவே காரணம் என்று கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. கடந்த வாரம் வாங்காமம் பள்ளிவாசலில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது வழங்கப்பட்ட சமைத்த உணவு உட்கொண்ட பெண்கள் சிறுவர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டவர்கள் நோயுற்றனர். 2 பெண்கள் உட்பட 3 பேர் மரணமடைந்தனர். நோயுற்றவர்களின் வாந்தி, மலம் மற்றும் இரத்தம் ஆகியன மருத்துவ ஆராய்ச்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. மருத்துவ ஆராய்ச்சி அறிக்கையின்படி உணவு விஷமடைந்தமைக்கு ஒருவகை பாக்டீரியாவே காரணம் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் மாகாண சுகாதார சேவைகள் துணை இயக்குனர் டாக்டர் அழகையா லதாகரன். மக்கள் உட்கொண்ட இறைச்சியில் இந்த பாக்டீரியா தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் வழங்கப்பட்ட சமைத்த உணவு மாதிரி கிடைக்காத நிலையில் அதனை ஆய்வுக்கு உட்படுத்த முடியவில்லை என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை இந்த சம்பவத்தின் போது நோயுற்றவர்களில் ஒரு சிலர் தொடர்ந்து வைத்தியசாலைகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
ஆர் உதயகுமார் வழங்கிய தொகுப்பு அது. முல்லைத்தீவில் ராணுவத்தின் வசம் உள்ள 399 ஏக்கர் காணிகளை மக்களிடம் கையளிப்பதற்கு ராணுவ தளபதி முன்வந்துள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான செய்தி தொகுப்பை தருகிறார் மாணிக்க வாசகம்.
முல்லைத்தீவு மாவட்டம் கேப்பாப்ளவு கிராமத்தில் ராணுவத்தினர் நிலை கொண்டுள்ள பிரதேசத்தில் ஒரு பகுதி காணியை கையளிப்பதற்கு ராணுவம் முன்வந்திருப்பதாக மீள்குடியேற்ற அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். பனை அபிவிருத்தி சபையின் புதிய கட்டிடம் ஒன்றை திறந்து வைப்பதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த வைபவம் ஒன்றில் கலந்து கொள்வதற்காக அவர் இன்று யாழ்ப்பாணம் சென்றிருந்தார். அங்கு செய்தியாளரிடம் பேசுகையிலேயே அவர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார்.
399 ஏக்கர் காணி விடுவிக்கப்படுகின்றது. அதிலே உண்மையாக ஒரு பகுதி காணிக்கு இராணுவமே அந்த இராணுவத்தை மாற்றி அமைப்பதற்கு கட்டிடங்களை கட்டுவதற்காக 5 மில்லியனை கேட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த நிதி உதவியை நாங்கள் கொடுக்க மாட்டோம். அரசாங்கமே கொடுத்து அதற்கு ஏற்றிய மாற்றங்களை செய்து வருவார். அதிலே பிரச்சனை இல்லை. பெரிய தொகையில் யாரும் கேட்கவில்லை. அதனால் அந்த முடிவை இராணுவ தளபதி அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் என்று கூற விரும்புகின்றேன்
என்றார் அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள். இதேவேளை இம்மாதம் 24ஆம் தேதி உயர்மட்ட இராணுவ அதிகாரிகளுடனான சந்திப்பு ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது இராணுவத்தின் வசம் உள்ள காணிகளை எவ்வாறு எப்போது விடுவிப்பது என்பது பற்றிய முடிவு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
இம்மாதம் 24ஆம் தேதி நான் எல்லா மந்திரிமார்களையும் அழைத்திருக்கின்றேன். எல்லா படைத்தலைவர்களும் அங்கு இருப்பார்கள். அவர்களோடு நன்று கலந்தாலோசித்து என்னென்ன இடங்களை எவ்வாறாக எப்பப்ப கொடுக்க முடியும் என்ற அந்த ஒரு செய்தியையும் நான் கொடுப்பதற்காக முன்வந்திருக்கின்றேன். அந்த மீட்டிங் நாங்கள் டிஃபென்ஸ் செக்ரட்டரியோடு கலைத்து அது ஒரு முடிவுக்கு வர முடியும் என்ற சந்தர்ப்பத்தையும் நான் கூற விரும்புகின்றேன்
என்றார் அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள். கேப்பாப்ளவு கிராமத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான 485 ஏக்கர் காணிகளை ராணுவம் கையளித்துவிட்டு அவர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என கோரி 40 நாட்களுக்கு மேலாக அந்த ஊர் மக்கள் அங்குள்ள ராணுவ முகாம் ஒன்றின் வாயிலில் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
மாணிக்க வாசகம் வழங்கிய தொகுப்பு அது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு ரஷ்யா மற்றும் அமெரிக்க இடையே இருந்த நம்பிக்கை மோசமடைந்து வருவதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கூறியுள்ளார். கடந்த வாரம் சிரியாவில் நடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரசாயன தாக்குதல் குறித்த விசாரணைக்கு சிரியா ஒத்துழைக்க வேண்டும் என்று அமெரிக்க, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் வழங்கிய சட்ட பரிந்துரை ஒன்று குறித்து ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சில் விவாதித்து வருகிறது. சிரிய அரசாங்க படைகள் மற்றும் போராளிகளிடையே கைதிகள் பரிமாற்றம் ஒன்றை நடத்தியுள்ளனர். அதில் 12 பெண்கள் மற்றும் குழந்தைகளை தீவிரவாதிகள் ஒப்படைத்துள்ளதாக அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஜெர்மனியில் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று பொருஷியா டார்மண்ட் கால்பந்து அணியை குறிவைத்து நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல் தொடர்பில் இஸ்லாமியவாதி என சந்திக்கப்பட்டரை அந்நாட்டு மத்திய வழக்கறிஞர்கள் தடுப்பு காவலில் எடுத்துள்ளனர். ஆப்கானிஸ்தானின் காபூல் நகரில் நிகழ்ந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் குறைந்தது 5 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் கூறியுள்ளார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை நேயர்கள், எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒருவார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும், ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலம் பிபிசி தமிழோசையுடன் தொடர்பு கொள்ள விரும்பும் நேயர்கள் 0858885692 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் நேயர்களே.